ஞாயிறு சிந்தனை.
எனது அருமை அன்புள்ளங்களே, சில ஆண்டுகளுக்கு முன் நான் பார்த்த ஒரு தமிழ் திரைப்படத்தில் நாயகன் இரு வேடங்களில் நடித்தார். அவர்களில் மூத்தவர் பார்க்க பழக மிகவும் கடினமாக இருப்பார். சரியான படிப்பு இல்லாததால் சரியான வேலையும் இல்லை. அவரது இரட்டை பிறவியான இளையவர் படித்தவர், நல்ல வேலையிலிருந்தார், பக்திமான். அப்பாவுக்கு மிகவும் பிடித்தவர். வீட்டுக்குள்ளே மட்டும்தான் இவர் பக்தி பழம். வெளி உலகில் சரியான வில்லன். தந்தை சொல்வதற்கெல்லாம் தலையாட்டும் பொம்மை போல நடித்து வரும் இவர் இறுதியில் தந்தையின் கழுத்தை பிடித்து நெரிக்கும் அளவிற்கு தன் சுய உருவத்தை வெளிப்படுத்துகின்றார். அதுவரை தந்தையிடம் சரியான பெயர் எதுவும் வாங்காத அந்த மூத்தவர் தந்தையை காப்பாற்றுகின்றார். அன்புள்ளங்களே, இதுபோன்ற பல திரைப்படங்களை நீங்களும் நானும் பார்த்திருக்கின்றோம். இத்திரைப்படங்களில் வருபவர்களைப் போல உள்ளொன்றும் வெளியொன்றும் என இரட்டை வேடமிடும் பலரை நாம் அவ்வப்போது சந்தித்திருக்கிறோம், இல்லையா? அன்புள்ளங்களே, நாமும் இதைப்போல சில வேளைகளில் செயல்பட்டிருக்கிறோம் என்பதும் உண்மைதானே? முரண்பாடான இந்த மனித நிலையை சிந்தித்து பார்க்க இன்றைய ஞாயிறு சிந்தனை நமக்கு ஓர் அழைப்பை தருகின்றது. அன்பு நெஞ்சங்களே, சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்று வாழும் இரு மகன்களைப் பற்றிய ஓர் உவமையை இன்றைய நற்செய்தியில் இயேசு நம்முன் வைக்கின்றார். மத்தேயு நற்செய்தியில் இந்த உவமைக்கு இரு புதல்வர்கள் உவமை என்று பெயரிடப்பட்டுள்ளது. விவிலிய பேராசிரியரான வில்லியம் பாக்லே என்ற மேதை இந்த உவமைக்கு வித்தியாசமான ஒரு தலைப்பை தந்துள்ளார். The better of two bad sons, அதாவது இரு மோசமான மகன்களில் சிறந்தவர் என்பது அவர் தந்த தலைப்பு. இயேசு கூறும் இந்த உவமையில் நாம் சந்திக்கும் இருவருமே தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவில்லை. ஒருவர் முதலில் மறுத்துவிட்டு பின்னர் நிறைவேற்றுகின்றார். மற்றொருவர் உடனே செய்வதாக சொல்லிவிட்டு ஒன்றும் செய்யாமல் போகின்றார். இந்த இருவரில் நமது கவனத்தை அதிகம் கவர்வது இரண்டாவது மகன்தான். வானத்தை வில்லாக வளைப்பதாகவும் கடல் மணலை கயிறாக திரிப்பதாகவும் உறுதிகள் அளிக்கும் பலரை இந்த இரண்டாவது மகன் நம் நினைவுக்கு கொண்டு வருகின்றார்.
ஒரு வரம் நான் கேட்கின்றேன், திருப்பதம் நான் பணிகின்றேன், மனிதனாக முழு மனிதனாக வாழும் வரம்தான் கேட்கின்றேன். ஒரு வரம் நான் கேட்கின்றேன், திருப்பதம் நான் பணிகின்றேன்.
அன்பு இதயங்களே, சொல்வது யாருக்கும் எளிது, சொல்வதை செயலாக்குவது கடினம். நாள் முழுவதும் பேசும் பலர் செயல்கள் என்று சொன்னதும் காணாமல் போகும் வித்தையை நாம் பார்த்திருக்கின்றோம், இல்லையா? வறுமைப்பட்ட ஓர் ஊரில் பங்கு கோவிலில் நடந்த ஒரு சம்பவம் என் நினைவுக்கு வருகின்றது. ஊரே வறுமைப்பட்டிருந்ததால் பங்கு கோவிலும் பராமரிப்பு இன்றி கிடந்தது. கோவிலைச் சுற்றி புதரும் குப்பையுமாக இருந்தது. சில வேளைகளில் அந்த புதர்களிலிருந்து பாம்புகளும் கோவிலுக்குள் வருவதுண்டு. அந்த பங்கிற்கு புதிதாக ஓர் உதவி பங்கு தந்தை வந்து சேர்ந்தார். இளையவர் என்பதால் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார். கோவிலும் சுற்றுப்புறமும் பரிதாபமான நிலையில் இருந்தது அவரது மனதை உறுத்தியது. ஒரு ஞாயிறு திருப்பலியில் அவர் மக்களிடம், நாம் எல்லாரும் ஒரு ஞாயிறு மட்டும் சேர்ந்து வேலை செய்தால் நமது கோவிலையும் சுற்றுப்பகுதியையும் சுத்தப்படுத்தி விடலாம் என்று சொன்னார். இதை கேட்டு கோவிலிலிருந்த அனைவரும் ஆரவாரமாக கைத்தட்டினர். தொடர்ந்து அந்த பங்கில் செய்ய வேண்டிய பல பணிகளை பற்றி அவரவர் ஆலோசனைகள் தந்தனர். ஆர்வம் அதிகமாகி அந்த கூட்டம் ஒரு மணி நேரத்திற்கும் மேல் நீடித்தது. உதவி பங்கு தந்தை மகிழ்ச்சியோடு பங்கு தந்தையிடம் கோவிலில் நடந்ததை சொன்னார். பங்கு தந்தையோ அந்த பங்கில் பல ஆண்டுகள் இருந்து அனுபவப்பட்டவர். அவர் லேசான புன்னகையோடு, ஃபாதர், நீங்கள் சொன்ன இந்த யோசனையை கொஞ்சம் பிராக்டிக்கலாக, கொஞ்சம் அழுத்தமாக அடுத்த வாரம் சொல்லி பாருங்கள், என்ன நடக்கின்றது என்று உங்களுக்கே புரியும் என்று ஆலோசனை தந்தார். உதவி பங்கு தந்தை அடுத்த ஞாயிறு திருப்பலியில், நண்பர்களே, நான் போன வாரம் சொன்னது உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கின்றேன். இன்று திருப்பலி முடிந்ததும் நாம் நமது வேலையை ஆரம்பிப்போம். ஒரு சில மண்வெட்டிகள் கடப்பாறைகள் எல்லாம் தயாராக கொண்டு வந்திருக்கின்றேன். என்னோடு வேலை செய்ய எத்தனை பேர் வருகிறீர்கள் என்று கேட்டார். போன வாரம் கைத்தட்டி ஆர்ப்பரித்த கூட்டம் அமைதியாக அமர்ந்திருந்தது. மூன்றே மூன்று பேர் மட்டும் கை தூக்கினார்கள். சென்ற வாரம் எண்ணமாக பேச்சாக இருந்தது, இப்போது ஒரு செயலாக மாறும் வேளையில் ஆர்வம் ஆரவாரம் எல்லாம் அடங்கி ஒடுங்கி போனது. அன்பு இதயங்களே, சொல்வது யாருக்கும் எளிது, சொல்வதை செயலாக்குவது கடினம். இந்த உவமைக்குப் பின் இயேசு தன்னை சுற்றியிருந்தோரின் சிந்தனைகளுக்கு ஒரு கேள்வியையும் அவர்கள் உள்ளத்தை தட்டி எழுப்பும் வகையில் ஒரு கூற்றையும் வெளியிட்டார்.
மத்தேயுவின் செய்தி பிரிவு 21. இவ்விருவருள் எவர் தந்தையின் விருப்பப்படி செயல்பட்டவர் என்று இயேசு கேட்டார். அவர்கள் மூத்தவரே என்று விடையளித்தனர். வரித்தண்டுவோரும் விலை மகளிரும் உங்களுக்கு முன்பாகவே இறையாட்சிக்கு உட்படுவர் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஏனெனில் யோவான் நீதிநெறியை காட்ட உங்களிடம் வந்தார், நீங்களோ அவரை நம்பவில்லை. மாறாக வரித்தண்டுவோரும் விலை மகளிரும் அவரை நம்பினர். அவர்களை பார்த்த பின்பும் நீங்கள் உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளவும் இல்லை, அவரை நம்பவும் இல்லை என்றார்.
அன்புள்ளங்களே, இயேசு சொன்ன இந்த வார்த்தைகள் அவரை சுற்றியிருந்த பலருக்கு சாட்டையடி போல ஒலித்திருக்கும். இந்த வார்த்தைகளை ஓர் உருவகமாக சொல்ல வேண்டுமென்றால் அது இப்படி ஒலிக்கும். குப்பைகள் கோவிலில் வைக்கப்படும். கோவிலுக்கென குறிக்கப்பட்ட காணிக்கைகள் குப்பையில் எரியப்படும். இத்தனை கடுமையாக இயேசுவின் கூற்று அமைந்திருந்தது. அன்புள்ளங்களே, யூதர்களை பொறுத்தவரை, அதிலும் சிறப்பாக யூத மத குருக்களை பொறுத்தவரை, தாங்கள் கோவிலில் வைத்து கொண்டாடப்பட வேண்டிய காணிக்கை பொருட்கள் என்றும், வரி தண்டுவோரும் விலை மகளிரும் கோவில் என்ன சமுதாயத்திலிருந்தே ஒதுக்கி எறியப்பட வேண்டிய குப்பைகள் என்றும் அவர்கள் எண்ணி வந்தனர். அத்தகையோர் தங்களுக்கு முன்பாகவே இறையாட்சிக்கு உட்படுவர் என்று இயேசு ஆணித்தரமாக சொன்ன அந்த வரிகள் மத தலைவர்களின் காதுகளில் பழுக்க காய்ச்சிய ஈட்டி போல பாய்ந்திருக்க வேண்டும்.
குழந்தை மனம் வேண்டும், இறைவா குழந்தை மனம் வேண்டும், குழந்தை மனம் வேண்டும், இறைவா குழந்தை மனம் வேண்டும்.
அன்பு நெஞ்சங்களே, வரி தண்டுவோரும் விலை மகளிரும் உங்களுக்கு முன்பாகவே இறையாட்சிக்கு உட்படுவர் என்ற கடினமான வரிகளை இயேசு சொன்ன சந்தர்ப்பத்தையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். மத்தேயு நற்செய்தி 21 பிரிவில் இந்த உவமையை இயேசு சொல்வதற்கு முன் அவர் எருசலேம் கோவிலை சுத்தம் செய்தார். அவர் எந்த அதிகாரத்தில் தைரியத்தில் அதை செய்தார் என்று யூத குருக்கள் கேள்விகள் கேட்டு அவரை மிரட்டிய போது இயேசு இந்த இரு மகன்கள் உவமையையும் அதற்கு பின் வரும் காரசாரமான வரிகளையும் சொன்னார். கோவிலை அவர் சுத்தம் செய்த போதே அவர்கள் மனம் கோபத்தில் வெந்து போயிருக்கும். வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சும் வார்த்தைகளை இயேசு இன்றைய நற்செய்தியின் இறுதியில் சொல்கின்றார். கடவுள் உங்களுக்கு தந்த சந்தர்ப்பங்களையெல்லாம் நழுவ விட்டீர்கள், அல்லது வேண்டுமென்றே அந்த சந்தர்ப்பங்களை தவறவிட்டீர்கள் என்று இயேசு அந்த மக்களுக்கு ஆணித்தரமாக உணர்த்தினார். யூதர்களுக்கும் யூத மத குருக்களுக்கும் இறையரசில் இடமில்லை என்று மட்டும் இயேசு சொல்லிவிட்டு போயிருக்கலாம். அதற்கு பதிலாக, யாரை நீங்கள் மிகவும் தாழ்ந்தவர்கள் என்று எண்ணுகிறீர்களோ அவர்கள் உங்களுக்கு முன்னதாகவே இறையரசில் இடம்பெறுவர் என்று இயேசு சொன்னார். அது மட்டுமல்ல அன்பர்களே, யோவான் கொண்டு வந்த நல்வழியை அவர்கள் பின்பற்றியதை பார்த்த பின்னரும் நீங்கள் மாறவில்லையே என்று வேதனையோடு இயேசு இடித்துச் சொன்னார். ஒன்றுக்கு பின் ஒன்றாக அவர்கள் மீது இந்த வார்த்தைகள் சாட்டையடிகளாக விழுந்திருக்க வேண்டும். இந்த சாட்டையடிகளுக்கு பிறகாகிலும் அவர்கள் விழித்தெழ வேண்டும் என்பதே இயேசுவின் விருப்பம். அன்பு நெஞ்சங்களே, நம்மை உயர்வானவர்களாகவும் இறைவனுக்கு நெருங்கியவர்களாகவும் மற்றவரை சமுதாயத்தின் குப்பைகளாகவும் நாம் அவ்வப்போது எண்ணியிருந்தால், தீர்ப்பிட்டிருந்தால், இயேசுவின் இந்த சாட்டையடிகளை நாமும் பணிவோடு ஏற்றுக்கொண்டு பாடங்களை கற்றுக்கொள்ள முயல்வோம். மீண்டும் அன்புள்ளங்களே, இயேசு சொன்ன அந்த உவமைக்கு நாம் திரும்புவோம். நான் போகிறேன் ஐயா என்று பணிவோடு ஆனால் உள்ளத்தில் வேறு எண்ணங்களோடு பேசிய அந்த மகனை நினைத்து பார்க்கும்போது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் பலரை நினைத்து பார்க்க தூண்டுகின்றது. இவ்விதம் தேனொழுக பேசிய ஒரு சிலரை நம்பி நாம் சென்றபோது தேள் போல கொட்டி நமது வேதனையை கூட்டிய அவர்களை இப்போது நினைக்க தோன்றுகின்றது. இந்த வலி ஆழமானது அன்பர்களே. இந்த வலி ஆறாமல் நம்மை இன்னும் பாதித்து கொண்டிருந்தால் நம்மை இறைவன் குணமாக்க வேண்டும் என்று இப்போது மன்றாடுவோம். வாய் வார்த்தைகளால் உறுதி தந்துவிட்டு பின்னர் ஒன்றும் செய்யாமல் நாம் மற்றவர்களை ஏமாற்றியிருந்தால் இறைவனிடமும் நம்மால் பாதிக்கப்பட்டவர்களிடமும் மன்னிப்பு கேட்பது இன்று பொருத்தமாக இருக்கும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாமல் நேர்மையாக உண்மையாக அன்பாக நடந்து கொள்ளும் வரத்தை வள்ளலார் அன்று இறைவனிடம் வேண்டினார். அவரது வார்த்தைகளின் துணையோடு நாம் இந்த சிந்தனைகளின் நிறைவாக இறைவனை வேண்டுவோம்.
ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு கலவாமே வேண்டும். பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும். மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும்.
மன்னக வாழ்வின் மாண்பினை காத்திட குழந்தை மனம் வேண்டும். விண்ணக வாழ்வை மதில் கண்டிட குழந்தை மனம் வேண்டும். வான் புகழ் இயேசுவின் நல்லாசி பெற்றிட குழந்தை மனம் வேண்டும். வானகரசின் திறவு போலடைந்திட குழந்தை மனம் வேண்டும். குழந்தை மனம் வேண்டும் இறைவா, குழந்தை மனம் வேண்டும்.
ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது உங்கள் வத்திக்கான் வானொலி.